அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 15 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் பாலமேட்டில் தடையை மீறி இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த முயற்சிகள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான ஆறுமுகம் அளித்த பேட்டி.
காந்தி நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துட்டு போனாரு, ஆனா அவர் வழியில நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன், சரியா நேதாஜி சுபாஷ் சந்திர போலீஸ் போஸ்ட் அவரோட வழியில போனாதான் அந்த போலீஸும் வந்துட்டு சரியா வருவாங்க.
இலங்கை நுவர்லியாவில் நடைபெற்ற தேசிய தைப்பொங்கல் விழா நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரிய மைக்கேல்.
காம்பியாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அடாமா பாரோ அதிபராக பதவியேற்கும் வரை செனகோலில் விருந்தாளியாக தங்க அந்நாட்டு அதிபர் மெக்கிசால் ஒப்புக்கொண்டுள்ளார். தற்போது பதவியில் உள்ள யக்யா ஜமே கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்ததை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். லைபீரியாவின் தலைவர் எல்லன் ஜான்சன் சர்லீஃப் முன்வைத்த கோரிக்கையை அடுத்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாலியில் நடைபெற்ற ஆப்பிரிக்க தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பாரோவுக்கு தலைவர்கள் அளித்த ஆதரவை தொடர்ந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது.
செர்பியா தன்னுடைய எல்லையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தற்காத்துக் கொள்ளும் என்றும், தேவைப்பட்டால் கொசோவில் வாழும் செர்பிய இன மக்களை பாதுகாக்க தனது படையை அனுப்பும் என்றும் செர்பிய அதிபர் டொமிஸ்லாவ் நிக்கோலிச் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பால்கனின் பகுதியில் உள்ள இந்த இரு அண்டை நாடுகளுக்கிடையே அதிகரித்துள்ள பதட்டத்தின் மத்தியில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. சனிக்கிழமையன்று செர்பிய இன மக்கள் வாழ்கின்ற கொசோவின் வடபகுதிக்கு ரயில் ஒன்றை அனுப்ப செர்பியா முயற்சித்தது, ஆனால் எல்லைக்கு முன்னால் அது நிறுத்தப்பட்டது. கொசோவோ செர்பியாவை சேர்ந்ததே என்ற சுலோகம் பல மொழிகளில் எழுதப்பட்டிருந்த இந்த ரயில் சேவையை தடுத்து நிறுத்த எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதாக கொசோவோ தெரிவித்திருக்கிறது.
டொனால்ட் ட்ரம்பின் கீழ் அமெரிக்காவில் அமையவுள்ள புதிய நிர்வாகத்தின் பரிந்துரை ஒன்றின்படி இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலத்தில் மாற்றக்கோரும் பரிந்துரையை கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும், அதே சமயம் கோபமூட்டும் செயல் என்று பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் வர்ணித்துள்ளார். மத்திய கிழக்கு பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த மாநாட்டு ஒன்றை துவக்கி வைத்துவிட்டு ஜீன் மார்க் ஐர்லட் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் இஸ்ரேல் மற்றும் பாலத்தீனத்தை பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் கொண்டு வருவது என்பது நம்முடைய கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார்.
Notre responsabilité collective est désormais de parvenir à amener Israéliens et Palestiniens.
அந்த மாநாட்டில் 70 மேற்பட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் ராஜ்ய அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர்.
2014 நடைபெற்ற ஒரு குண்டு தாக்குதலில் 3 காவல்துறையினரை கொலை செய்தது தொடர்பாக 3 ஷியா செயல்பாட்டாளர்களுக்கு பகரின் அதிகாரிகள் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளனர். சுன்னி முஸ்லிம்களால் ஆளப்படும் நாட்டில் 6 மரண தண்டனை வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. இது சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற அவமானமிக்க செயல்பாடு என்று சர்வதேச மனித உரிமைகள் குழுவான ரிப்ரைவ் கூறியுள்ள நிலையில், இந்த மரண தண்டனையை நீதிக்கு புறம்பான கொலை என்று ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் டாக்டர் ஆக்னஸ் காலமார்ட் விவரித்துள்ளார்.
ரஷ்ய அதிபர் புடினுக்கும் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க இருக்கிற ட்ரம்புக்கும் இடையில் உயர்நிலை சந்திப்பு ஒன்றை நடத்துவது பற்றி ட்ரம்பிடமோ அல்லது அவருடைய அணியினரிடமோ ரஷ்யா பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது என்பதை விளாடிமிர் புதினின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பாஸ்கோ மறுத்துள்ளார். இது மாதிரியான உச்சி மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளது. ஐஸ்லாந்தின் தலைநகரான ரோக்கியோவில் இது நடத்தப்படலாம் என்று பிரிட்டனின் சண்டே டைம்ஸ் செய்தித்தாளில் வந்த தகவலுக்கு பதிலளிக்கையில் டிமிட்ரி பாஸ்கோவ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறும் போது ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளை அணுகுமுறைமை இழக்குமானால் அதற்கு பதிலான மாற்று நடவடிக்கைகளை பிரிட்டன் எடுக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் பிலிப் ஹாமண்ட் தெரிவித்திருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாலமேடு பகுதியில் தடையை மீறி இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதனால் போலீசார் தடியடி மேற்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பாலமேடு பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான ஆறுமுகத்திடம் இது குறித்து கேட்டேன்.
ஏராளமான மாணவர்கள் வந்து அடிபட்டுதான் போயிருக்காங்க, அடிபடாமல கொந்தளிச்சு இருக்காங்க. மத்திய அரசு வந்து மாநில அரசு வந்து வன்மையா கண்டிச்சுதான் போயிருக்காங்க. இதுல வந்துட்டு இன்னொரு குறிப்பிட்டதுக்கு வந்து எல்லாருமே சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்.
பாலமேடு இந்த அவனியாபுரம் இந்த சுத்துவட்டார மக்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்குது? இளைஞர்கள் பொதுவா பொதுமக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கு
சார்? இப்ப வந்து கொந்தளிச்சு இருக்கிறது என்னன்னா, இந்த தமிழ்நாடு மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டிச்சு அவங்க வந்து இனிமே வந்து ஓட்டு கூட மாட்டாங்க சார். ரேஷன் கார்டு, அவங்களோட ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே கொடுக்கறாங்க முடிவு பண்ணி எல்லாமே இருக்காங்க சார்.
இன்னைக்கு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்துல கருப்பு பொங்கலும் அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க.
எல்லா அதிகம் தமிழ்நிலை இல்லையு சொல்ற
பாலமேடு ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளரான ஆறுமுகம் அளித்த பேட்டியது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் இந்திய வம்சாவளிகளான பெருந்தோட்ட குடியிருப்பாளர்களின் காணி மற்றும் வீட்டு உரிமை தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
மலையக பெருந்தோட்ட குடியிருப்பாளர்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமை தொடர்பான வேலைத்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியாவில் நடைபெற்ற தேசிய பொங்கல் விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார்.
தேசபாலனிய வாகியம் அப்படி தான் சமாஜ சாஸ்கிருத்திய தியூனதியா பலன் அப்படி திகாம்பரம் அமைத்துமா சமூக
அரசியலை போன்று சமூக கலாச்சார முன்னேற்றம் தொடர்பாகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டி உள்ளது. குறிப்பாக அமைச்சர் திகாம்பரத்துடன் இணைந்து இந்த பிரதேச மக்களுக்கு காணி வீடு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுப்போம். இந்நாட்டுக்கு பாரிய சேவையாற்றிய பெருந்தோட்ட மக்களுக்கு அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு ஒரு அங்குல நிலம் கூட இருக்கவில்லை. அவர்கள் வாழும் பிரதேசத்தில் காணி பெற்று வீடு கட்டிக்கொள்ள நாங்கள் உதவி செய்து வருகின்றோம். அதற்கு தேவையான காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக பெருந்தோட்ட அமைச்சு செயற்பட்டு வருகின்றது என்றார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே. தைப்பொங்கல் பண்டிகையின் சிறப்பு பற்றி குறிப்பிட்ட பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே, தைப்பொங்கல் பண்டிகை விவசாயத்துடன் தொடர்புடைய பண்டிகையாகும். ஆனாலும் தைப்பொங்கல் நெல் உற்பத்தி பிரதேசங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை. அதிலும் பார்க்க மாறுபட்ட காலநிலை மற்றும் மாறுபட்ட முறைகள் கொண்ட தேயிலை உற்பத்தி பிரதேசத்தில் இன்று தைப்பொங்கல் வைபவம் நடைபெறுவது ஒரு முக்கிய சிறப்பு அம்சம் ஆகும். இந்துக்களுக்கு இது பொதுவான ஒரு பண்டிகை. நாட்டில் தற்போது நல்லிணக்கம் காணப்படுவதால் சகல இனங்களுக்கும் மதங்களுக்கும் உரிய வைபவமாக கருதப்படுவதால் தேசிய வைபவமாக நாம் கொண்டாடுகின்றோம் என்றும் குறிப்பிட்டார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே. இந்நிகழ்வில் அமைச்சர்களான மனோ கணேசன், டி எம் சுவாமிநாதன், பழனி திகாம்பரம், வி ராதாகிருஷ்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது. அடுத்து விளையாட்டு கண்ணோட்டம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி குறித்த தொகுப்பை வழங்குகிறார் மரியம் மைக்கேல்.
இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் நடைபெற்று வருகிறது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 டெஸ்ட் போட்டிகள் தொடரை கடந்த மாதத்தில் 4-0 என்று இந்தியா வென்றுள்ள சூழலில் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் போட்டிகள் அடங்கிய தொடர் இன்று தொடங்கியது. பகல் இரவு ஆட்டமான இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் முதலில் பந்து வீச தீர்மானித்தார். முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி ஆரம்பம் முதலே நன்கு அடித்தாடியது. இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஜோசன் ராய் 61 பந்துகளில் 73 ரன்கள் எடுத்தார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு இங்கிலாந்து அணி 350 ரன்கள் எடுத்தது. 351 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய இந்திய அணி தொடக்க ஆட்டக்காரர்களான ஷிகர் தவான் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோரது விக்கெட்டுகளை 24 ரன்களுக்குள் இழந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அணியில் இடம்பெற்ற யுவராஜ் சிங் 15 ரன்களில் ஆட்டமிழக்க, முன்னாள் இந்திய கேப்டன் தோனி ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தார். பின்னர் களமிறங்கிய கேதார் ஜாதவ் அணித்தலைவர் விராட் கோலியுடன் இணைந்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை இருவரும் விளாச ஆரம்பிக்க இந்திய அணியின் ரன் விகிதம் வெகுவாக உயர்ந்தது. தனது 27வது ஒருநாள் போட்டி சதத்தை எடுத்த விராட் கோலி 122 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். இளம் ஆட்டக்காரரான கோதார் ஜாதவ் 65 பன்களில் சதமடித்தார். அவர் 120 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பரபரப்பான சூழலில் தற்போது இந்தியா வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது.
மரியம் மைக்கேல் வழங்கிய விளையாட்டு குறிப்பது அடுத்து. நேர் நேரம் வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் அறவாளி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் அறவாளி. கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே அறவாளி.
தேசிய கீதம் திரையரங்குகளில் ஒலிக்கப்படும் போது எழுந்து நிற்பது கட்டாயமாக்கப்பட்ட நிலையில், இது குறித்து சர்ச்சை பற்றி எழுதும் பெங்களூரு நேயர் ராஜா மதிவாணன், திரையரங்குகளுக்கு படம் பார்க்க பல நாட்டு மக்கள் வருவார்கள், அங்கு தேசிய கீதம் ஒலிப்பது பொருத்தமற்றது, இதன் காரணமாக படம் பார்க்க போவதையே நிறுத்திவிட்டேன். இந்திய உச்ச நீதிமன்றத்தின் செயல்களால் என்னை போன்றோருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நாட்டுப்பற்றும் இல்லாமல் போய்விட்டது என்கிறார்.
பெண் IAS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை தந்த பஞ்சாப் போலீஸ் அதிகாரி கில்லுக்கு தண்டனை என்ற செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இந்தியாவில் பெண் IAS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உயர் போலீஸ் அதிகாரி கில்லுக்கு 17 ஆண்டுகள் போராடி தண்டனையை நீதிமன்றம் மூலம் வாங்கி கொடுத்துள்ள அந்த அதிகாரியின் மனதிடம் அனைத்து பெண்களுக்கும் வர வேண்டும், சக்தி இருந்தால்தான் இந்த உலகம் செயல்படும், இல்லையே சிவமென இருக்கும், மொழிபெயர்ப்புடன் சிறப்பாக காணொலியையும் வழங்கிய தமிழோசைக்கு எம்முடைய பாராட்டுக்கள் என்கிறார்.
உள்நாட்டு அரசியல் நிலவரங்களை தெளிவாக தெரிவிப்பது BBC என்கிறார் கோயம்புத்தூர் நேயர் கே சுந்தரசாமி, அவருக்கு எங்களுடைய நன்றிகள்.
ஜல்லிக்கட்டு மீது விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க அவசர சட்டம் கூடாது என்ற பீட்டா அமைப்பின் கோரிக்கை பற்றிய செய்தி குறித்து நம்முடைய பேஸ்புக் தளத்தில் எழுதும் நேயர் குமார், தமிழகத்தில் பீட்டா என்ற அந்நிய சக்தியை நுழையவிட்டதே மாபெரும் தவறு என்கிறார்.
ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை பற்றி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அளித்த பேட்டி பற்றி நமது பேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் திலீப்குமார், 2004 16 MP, 2009 18 MP, இதை வச்சுக்கிட்டு திமுக இலங்கை போரை நிறுத்தலன்னு கதறின நடுநிலையாளர்கள் யாரும் 37 இடத்தில் ஜெயிச்ச அதிமுக MPக்கள் இதுவரை ஏதாவது ஒரு நன்மையாவது செஞ்சிருக்காங்களா, ஏன் கேட்கவே இல்லை என்கிறார். தொண்டையில் ஏதாவது அடைப்பா? தற்போது 2017 50 MPக்களை வைத்து உள்ள அதிமுகவால் பிரதமரை பார்க்க கூட முடியல, ஜல்லிக்கட்டுக்கு கூட அனுமதி வாங்க முடியல என்கிறார்.
காதி கமிஷன் கேலண்டரில் காந்தி படத்துக்கு பதிலாக மோடி ராட்டையை சுற்றும் படம் போடப்பட்ட விவகாரம் பற்றிய செய்தி குறித்து நம்முடைய பேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் குமரேசன், மோடி போட்டிருந்த உடை 10 லட்சம் ரூபாய், அவர் கிராமப்புற பொருளாதாரம் பற்றி பேசுகிறார் என்கிறார்.
இதே செய்தி பற்றி எழுதும் ஷேக் தாவூத், காந்திஜி போல சட்டை இல்லாமல் வெறும் கதர் வேஷ்டி மட்டும் கட்டி மோடியால் உட்கார முடியுமா? 20 ரூபாய் வேட்டியுடன் நாட்டுக்காக உழைத்த அவர் எங்கே? நாட்டு மக்களை நெடுத்தருவில் நிறுத்தி ஆடம்பர சட்டை போடும் மோடி எங்கே என்று கேட்கிறார்.
ஜெயலலிதா மரணம் குறித்த சர்ச்சை பற்றிய செய்திகள் குறித்து எழுதும் வேலூர் நேயர் JD மூர்த்தி, MGR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மரணமடைந்தது போலவே ஜெயலலிதாவும் இருந்தாலும் ஜெயலலிதாவின் மரணம் அதிலிருந்து மாறுபட்டிருப்பதே உண்மை. MGR சிகிச்சைக்கு பின் அவர் வீடியோ காட்சிகள் எல்லாம் காட்டப்பட்டார். ஆனால் ஜெயலலிதாவின் விஷயத்தில் கவர்னர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கூட அவரை பார்க்க இயலவில்லை. ஜெயலலிதாவின் மரணம் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் சஞ்சய் காந்தியின் மரணம் போல மர்மமான ஒன்றாகிவிட்டது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது அறவாளி. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். தற்போது கிடைத்த செய்தி, புனே ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு 16 பந்துகளில் 11 ஓட்டங்கள் எடுத்தாக வேண்டும். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை இமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் BBC தமிழ் .com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.